This is Ilaiyisai Tamil Christian Music Radio, and we now present a Bible study on minor prophets. இது சிறிய தீர்க்கதரிசிகளை குறித்த ஒரு வேத ஆய்வு.
வணக்கம் நேயர்களே, நாம் சிறிய தீர்க்கதரிசிகளை குறித்த ஒரு ஆய்வை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இதுவரையில் நாம் 10 தீர்க்கதரிசிகளை புஸ்தகங்களை ஆய்வு செய்து முடித்திருக்கிறோம். மொத்தம் 12 சிறிய தீர்க்கதரிசிகள் உண்டு. அதில் ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபக்கூக், செப்பனியா ஆகிய 10 புஸ்தகங்களை இதுவரையும் நாம் செய்திருக்கிறோம். மற்றும் ஹோசியா, யோவேல் புஸ்தகங்களையும் செய்திருக்கிறோம். இப்பொழுது நாம் சகரியா மற்றும் மல்கியா புஸ்தகங்கள் தான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் சகரியா புஸ்தகத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு கொஞ்சம் நீண்ட ஒரு இடைவெளிக்காக நான் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு சிறந்த சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் மற்றும் உடல்நல குறைவினால் அது கொஞ்சம் இடைவெளி நீண்டதாகிவிட்டது. இனி தொடர்ந்து நாம் வழக்கம் போல இதை செய்வோம். சகரியா புஸ்தகம் சிறிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் 11வது புஸ்தகம் மற்றும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் 38வது புஸ்தகம். இதற்கு பிறகு கடைசியாக இன்னும் மல்கியா புஸ்தகம் ஒன்றுதான் உண்டு. சகரியா புஸ்தகம்தான் சிறிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் மிகப்பெரிய புஸ்தகம். இதில் 14 அதிகாரங்கள் இருக்கிறது. இதை எழுதினவர் சகரியாவே தான். அது சகரியா 1:1 நாம் அதை பார்க்கிறோம். இது 520 கிமு 520 கிமு 470 எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. Zechariah is the 11th minor prophetic book and the 38th book in the Old Testament. It is the largest minor prophetic book with 14 chapters written by Zechariah himself, as we can see in Zechariah 1:1. And it is deemed to have been written, or it's thought that it was written between 520 and 470 BC. And Zechariah means Yahweh remembers. சகரியா என்பதற்கு அர்த்தம் யெகோவா நினைவு கூறுகிறார், யெகோவா நினைவு கூறுகிறார் என்பது அர்த்தம். இந்த சகரியா ஒரு லேவியர் என்று கருதப்படுகிறது. பாபிலோனில் பிறந்தவர், அதாவது சிறையிருப்பின் காலத்தில் பிறந்தவர் என்று கருதப்படுகிறது. Zechariah was a Levite and he was born in Babylon. We find the reference to this in Nehemiah 12 verse 1 and verse 16. நெகேமியா 12 அதிகாரம் 1 மற்றும் 16 வசனங்களில் இதை குறித்த வசனத்தை நாம் இதை குறித்த ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த சகரியா வந்து ஹி வாஸ் அ சன் ஆஃப் பெரகாயா அண்ட் த கிராண்ட் சன் ஆஃப் இத்தோ த பிரீஸ்ட். பெரகியாவின் குமாரனும் இத்தோ என்கிற ஆசாரியனுடைய பேரனும் ஆக இவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது சகரியா 1:1 பார்க்கிறோம் மற்றும் சகரியா 12:4 பார்க்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகத்திலும் பார்க்கிறோம். இந்த எஸ்ரா, நெகேமியா இந்த புஸ்தகங்கள் எல்லாம் சிறையிருப்பிலிருந்து வந்து எருசலேமுக்கு சிலர் மட்டும் இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்து ஆலயத்தை கட்டின காரியங்களை குறித்த புஸ்தகங்கள். ஆகையினால் அவைகளிலேயும் சகரியாவை குறித்த ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். எஸ்ரா 5:1 மற்றும் 6:14 இவைகளில் சகரியாவை குறித்த ரெஃபரன்சஸ் இருக்கு. சகரியா என்பது ஒரு காமனான ஒரு பேர், இஸ்ரேலில் அதிகமாக வழங்கப்பட்ட ஒரு பேர். அதனால வேதத்தில் சுமார் 30 சகரியாக்களை குறித்த ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரியும் இவருடைய அப்பா கூட சகரியா தான் இல்லையா? யோவானுடைய அப்பா பேர் கூட சகரியா தான். ஸோ ஆனால் இதில் வந்து நமக்கு 4 வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிறவங்க. இந்த 30 இருந்தாலும் அதில் சிலர் வந்து கொஞ்சம் அதிகமாக நாம் அறிந்தவர்கள். அதில் ஒருவர் இந்த சகரியாவும். இவர் வந்து இவரும் ஒருவேளை ஒரு ஆசாரியனாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இவர் ஒரு ப்ராஃபட். சகரியா 1:1 பார்க்கணும். சகரியா ஒரு தீர்க்கதரிசி என்று. இவர் அந்த ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர், லேவியராக இருந்தவர். அது மட்டும் இல்லை, இவர் வந்து ஆகாய தீர்க்கதரிசியின் சமகால தீர்க்கதரிசியாக கருதப்படுகிறார். ஹி இஸ் கன்சிடர்ட் டு பி அ காண்டெம்பரரி ஆஃப் ஹாகாய் த ப்ராஃபெட் அண்ட் ஆல்சோ அ காண்டெம்பரரி ஆஃப் செருபாபேல் அண்ட் ஜாஷ்வா த ஹை பிரீஸ்ட். நாம் வந்து முந்தின புஸ்தகங்கள் செருபாபேலை குறித்து அதிகமாக பார்த்தோம். முத்திரை மோதிரமாக தேவன் அவரை வைப்பார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த செருபாபேல் மற்றும் யோசுவா என்கிற பிரதான ஆசாரியரும் இதே காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். இதனுடைய ரெஃபரன்ஸ் வந்து எஸ்ரா 5:1-2, ஜெகரியா 3:1, அகைன் 4:6-6:11, எஸ்ரா 5:1-2 வசனங்கள், சகரியா 3:1-4:6, 6:11 இந்த வசனங்களில் நாம் இதையெல்லாம் பார்க்கலாம். ஹாகாயை போல் இல்லாமல் சகரியா ஒரு வாலிபனாக இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணப்படுகிறது. அதாவது அவரை தேவன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அழைத்த போது வாலிபனாக இருந்திருக்க வேண்டும். சகரியா 2:4 இதை குறித்த ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். சகரியாவுடைய முக்கியமாக அவர் சொல்ல வந்த காரியங்கள் என்னன்னா, கடவுள் வந்து தன்னுடைய தீர்க்க தரிசிகளை எதற்காக அனுப்புகிறார், ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, அதாவது அவர்களை நல்வழிப்படுத்த, அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்க, அவர் ஜனங்களை சரிப்படுத்த, சீர்படுத்த. ஆனால் ஜனங்கள் அதை கேட்டுக்கொள்ளவில்லை. அப்படி கேட்காத போது அவருடைய பாவம் தேவனுடைய கோபத்தை வரவழைக்கிறது என்பதை குறித்து சொல்லுகிறது. மட்டுமல்ல இன்னொன்று காரியம் என்னன்னா, இது வந்து அதாவது சகரியா ரெண்டு பாகமாக இதை பிரிக்கலாம். அதை குறித்து நான் இன்னும் விஸ்தாரமா உங்களுக்கு திருப்பி சொல்றேன். சகரியா வந்து என்னன்னா, ஜனங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்றாரு. அதாவது இவருடைய இந்த காலகட்டத்தில் தான் அவங்க திரும்பி வந்து ஆலயத்தை கட்ட முயற்சித்தார்கள். நான் முன்னமே சொன்னேன், நாம் செருபாபேல் யோசுவாவை குறித்து பார்க்கும்போது கூட பார்த்தோம், செருபாபேலே நீ முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாருக்கும், நீ எழுந்து கட்டு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றது நம்ம பார்த்தோம், முன்னாடி புஸ்தகங்களில் படிக்கும் போது பார்த்தோம். இவரும் சகரியாவும் அதை தான் சொல்லுகிறார், அதாவது ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரி, இந்த புஸ்தகம் ஏற்கனவே சொன்னது போல இரண்டாக நாம் பிரிக்கலாம். எப்படின்னா, அதாவது முதலில் வந்து அவருக்கு சாப்டர்ஸ் 1-8 and 9-14 என்று சொல்லி பிரிக்கலாம். அதாவது 1-8 அதிகாரங்கள், 9-14 இருக்கிற அதிகாரங்கள் என்று இரண்டாக பிரிக்கலாம். இதில் என்னன்னா, 1-8 இருக்கிற அதிகாரங்கள் சகரியா எழுதினவை அவருடைய தரிசனங்கள் என்று நமக்கு நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் இந்த 9-15 வரையில் உள்ள அதிகாரங்களை குறித்து அதிகமான டிபேட் இருக்கு, அதை குறித்து அதிகமான விவாதங்கள் உண்டு. ஏன்னா அதை எழுதினவர் சகரியாவா என்பதை குறித்து நிச்சயமாக தெரியவில்லை. நாம் பார்க்குற 1-8 வரையில் உள்ள அதிகாரங்களில் அதிகமாக டேட்ஸ் இருக்கும். உதாரணமாக 1:1 வந்து போட்டிருக்கோம், 8 தரியு ராஜாவின், 8 2 8 கண்ட தரிசனம் அப்படின்னா, அது வந்து எப்படின்னா, சமகால இதில் பார்க்கும்போது கிமு 520 அக்டோபர் அந்த தரிசனம் அவர் கண்டிருக்க வேண்டும், தீர்க்க தரிசனம் உரைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் தொடர்ந்து பார்க்கும்போது 11 தரியு ராஜாவின் 2 வருஷம் 11 மாதம் 24 இப்படியெல்லாம் வந்து அதிக டேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த 9 பிறகு அவ்வளவாக டேட்ஸ் இல்லாததுனால அது வந்து அதை குறித்த சில சந்தேகங்கள் உண்டு. அதாவது அது எப்போ எழுதப்பட்டதுன்றதும் தெரியல. அது மட்டும் இல்லை, அந்த அதை எழுதப்பட்ட அந்த காலகட்டம், அந்த அதில் சொல்லப்பட்ட காரியங்கள், அதாவது ஒரு சகரியாவுக்கு முன்பான காரியங்கள், அந்த சகரியா வந்து எழுதியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கருதப்படுகிறது. அதனால சகரியா வந்து சொல்லியிருக்க முடியாது அந்த காரியங்களை அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. ஏன்னா அவருக்கு தனக்கு அப்புறம் நடக்க போற காரியங்களை தான் அவர் சொல்ல முடியும் இல்லையா, அவருக்கு முன்பாக நடந்த காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்க முடியாது. ஸோ அதனாலையும் சில சந்தேகங்கள் இருக்கு. இதை நான் இன்னும் உங்களுக்கு விரிவாக சொல்றேன். எப்படின்னா, மத்தேயு 27:9-10 உள்ள வசனங்களில் என்ன எழுதுனா, எரேமியா தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதாவது எரேமியா என்ன சொன்னார்னா, 30 வெள்ளிக்காசை எடுத்து கொண்டு போய் குயவனுடைய நிலத்தை கொண்டார்கள் என்று சொல்லி இருக்கு. அது நமக்கே தெரியும், அந்த வசனம் வந்து யூதாஸ்காரியத்தை குறிக்கிறது. ஆனால் மத்தேயு அதை என்ன சொல்றாருனா, எரேமியா தீர்க்க தரிசி சொன்னது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆனால் அந்த வசனம் எரேமியாவில் இல்லை, சகரியாவில் இருக்கிறது. அதுதான் மெயின் பிரச்சனை. என்னன்னா, எரேமியா எழுதின சொன்னதாக மத்தேயு எழுதியிருக்கிற அந்த காரியம் சகரியா புஸ்தகத்தில் இருக்கிறது, எரேமியா புஸ்தகத்தில் இல்லை. ஆகையினால இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லையா. அதாவது அப்ப எங்க தப்பு, மத்தேயு சொன்னது தப்பா, எரேமியா தான் அதை எழுதினாரா, சகரியா தான் எழுதினாரா, இப்படி பல கேள்விகள் இருக்கு. அதற்கு பலவிதமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு, பலவிதமான பதில்கள் இருக்கு, என்னவாக இருக்கலாம் என்று சொல்லி சில இது அவைகளையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லுகிறேன். அதாவது என்னன்னா, மத்தேயு வந்து எரேமியா என்று, அதாவது சகரியா என்று சொல்வதற்கு பதிலாக எரேமியா என்று சொல்லிவிட்டார். ஆனால் உண்மையில் எரேமியா தான் அதை எழுதினார். அதாவது எரேமியாவுடைய 19 அவர் 18 அவர் எழுதினதை குறித்து அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த இது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் அது நிச்சயமா அது கரெக்டாக நமக்கு தெரியாது. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், மார்க் ஒரு இடத்துல வந்து ஐசாயா மற்றும் மல்கியா ரெண்டு பேர் சொன்னதையும் சேர்த்து ஒரு இடத்துல சொல்றாரு. அதாவது மார்க் 1:2-3 உள்ள வசனங்களில், என்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன், உனக்கு அவர் வழியை ஆயத்தம் பண்ணுவார், வனாந்தத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டா, அந்த வசனம் நமக்கு தெரியும். அது ஆக்சுவலி வந்து அது ரெண்டு இடங்கள் இருக்கு, மல்கியாவிலிருந்து கொஞ்சமும் ஐசாயாவிலிருந்து கொஞ்சமும் எடுத்து சொல்லப்படுது. அதே போல ஒருவேளை இந்த வசனம், இந்த 30 வெள்ளிக்காசு வசனம், மத்தையும் ஒருவேளை வந்து சகரியா மற்றும் எரேமியா ரெண்டு பேருடைய புஸ்தகத்திலிருந்து எடுத்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் இது வந்து நிச்சயமா சரியான்னு நமக்கு தெரியாது. அது சரியாக இருக்கிறதுக்கு சாத்தியம் கம்மி. ஆனால் இது வந்து மத்தையும் சொன்ன வசனங்கள் எரேமியாவுடைய சொன்ன வசனங்களுக்கு ஏற்றது போல இல்லை என்பதனால இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரெண்டாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதாவது ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்னா, அதாவது எரேமியாவுடைய ஒரு தீர்க்க தரிசனம் அது தொலைந்து போனது. அதை வந்து ஏனென்றால் எரேமியா ஒருவேளை வாய் வார்த்தையின் மூலமாகவே அதை சொல்லியிருக்கலாம், அதை எழுதப்படாமல் இருந்திருக்கலாம். ஆகையினாலே அதை வந்து இவர் வந்து எரேமியா தான் ஆக்சுவலி அதை சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து எழுதப்படாததுனால அது அப்படியே வாய் வழியாக வந்தது தான், ஓரல் ட்ரெடிஷனில் வந்தது தான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஆனால் அதுவும் அதற்கும் எந்த எவிடன்ஸும் இல்லை. இன்னொரு ஒரு இது ஒரு தியரி என்ன இருக்குன்னா, ஹீப்ரூ கேனன், அதாவது ஹீப்ரூ எபிரேய தீர்க்க தரிசன புஸ்தக வரிசையில் எரேமியா தான் முதலில் தொடங்கும் புஸ்தகம் என்று சொல்லி கருதப்படுகிறது. அதனால ஒருவேளை அவர் வந்து தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறதுன்னு சொல்றதுக்கு எரேமியா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம். அதாவது தீர்க்க தரிசன புஸ்தகங்களின் அந்த எபிரேய தீர்க்க தரிசன வரிசையில் எரேமியா முதல் வருவதனாலே அவர் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு புஸ்தகம் போல கருதப்படுகிறது எபிரேய இதில், இல்லையா, எபிரேய வேதாகம் இதில். அதனால இவர் என்ன சொல்லியிருக்கலாம், ஒருவேளை தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்றதுக்கு பதிலாக எரேமியா என்று சொல்லிவிட்டார் என்று ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் அதுவும் உண்மையா என்று நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மற்ற இடங்களில் சொல்லும்போது ஐஏசாயான்னு சொல்லும்போது ஏசாயான்னு சொல்றாரு, யோனான்னு சொல்லும்போது யோனான்னு சொல்றாரு. அப்போ எரேமியாவை மட்டும் ஏன் அப்படி சொல்லியிருக்க முடியும் என்பதனால அது சரியான நமக்கு தெரியல. இன்னொரு ஒரு இது என்னன்னா, ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ஒருவேளை மத்தையும் இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் எரர், ஒரு தவறு பண்ணி விட்டார் அப்படின்னு. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. ஏனென்றால் வந்து எல்லா, அதாவது இது இந்த மத்தையினுடைய புஸ்தகம் எழுதப்பட்ட எல்லா சுருள்களிலுமே எரேமியால தான் இருக்கு. ஏதாவது ஒருவர் தப்பு பண்ணிருக்கலாம், எல்லாருமே தப்பு பண்ணியிருக்க முடியாது. அதனால அது வந்து அப்படி இருக்காது அப்படின்னு ஒரு அதுவும் சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இன்னொரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு என்னன்னா, மார்ட்டின் லூத்தர் சொன்னது என்னன்னா, அவர் சொல்றது மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு என்ன சொல்றாரு அவர் சொன்னதுல தப்பான்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவர் சொல்றதுல இருக்கிற கருத்து தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அவர் எந்த சகரியா எழுதினதாக சொன்னால் என்ன, எரேமியா எழுதினதாக சொன்னால் என்ன, அதன் கருத்து தான் முக்கியம் என்று. ஆனால் அதுவும் வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏனென்றால் அப்படின்னா அப்ப வேதத்தில் தவறுகள் உண்டு என்று அர்த்தமாகிறது, அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பார்த்தா அப்போ முழு வேதத்திலுமே தவறு இருக்கிறதா நம்ம, அப்ப பைபிள்ல வந்து தவறுகள் இருக்கக்கூடும்னு நம்ம ஒத்துக்கொள்வதாக இருக்கும் இல்லையா. அதனால அதுவும் சரியாக நமக்கு தெரியவில்லை. இன்னொரு ஒரு கடைசி எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, எரேமியா என்று மத்தேயு சொன்னது சரிதான், ஆனால் சகரியா புஸ்தகத்தை தான் கொஞ்சம் நாம் சரியாக அதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். எப்படின்னா, முதல் ஏற்கனவே நான் சொன்னது போல முதல்ல இருந்தவைகள் எல்லாம், முதல் 8 அதிகாரங்கள் சகரியாவால் எழுதப்பட்டது. அப்புறம் எழுந்த அதிகாரங்கள் வந்து அவரால் எழுதப்படவில்லை, அவைகள் அப்புறமாக சகரியாவோடு சேர்க்கப்பட்டவைகள் என்று. இன்னும் கேட்டால் எப்படி என்றால், சகரியா மற்றும் மல்கியா இரண்டுமே வந்து அதாவது ஒரு இதில் ஹீப்ரூவில் வந்து பேர்டன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாசா தேபேர் யாவே அப்படின்னா எகோவாவின் பாரம், தேவனின் பாரம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா இந்த மல்கியா மற்றும் சகரியா ரெண்டுமே வந்து கடைசியாக, அதாவது யார் அது சரியாக எந்த தீர்க்க தரிசன புஸ்தங்களோடு சேர்க்கப்படாமல் இருந்தவைகளை கடைசியாக சேர்த்த போது இந்த அதிகாரங்களும், 9 முதல் 14 வரை உள்ள அதிகாரங்களும் சேர்க்கப்பட்டதாக கருதப்படுகிறது. மொத்தத்தில் இது வந்து ஒரு ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம், மட்டுமல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லையா. ஏன்னா நம்ம பைபிள்னா ஜென்ரலி வந்து வி டேக் இட் தட் இட்ஸ் ஆல் பர்ஃபெக்ட், பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் வாஸ் சோ மச் ஆஃப் ஹியூமன் வே ஆஃப் டூயிங், என்ன சொல்றது, ஹியூமன் எஃபர்ட் இன்வால்வ் இன் ஆல் திஸ். கர்த்தர் அதன் எல்லாவற்றின் நடுவிலும் அதை வந்து காத்து வைத்திருக்கிறார் நமக்காக. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. சரி, இப்போ சகரியா புஸ்தகத்தின் அவுட்லைனு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா சகரியா வந்து பெரிய புஸ்தகம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆஃப் த மைனர் ப்ராஃபட்டிக்ஸ் புக், ப்ராஃபட்டிக் புக்ஸ். அதை படிப்பதும் புரிந்து கொள்வதும் கற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம். ஆகையினால நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இதை வந்து நான் அவசரமாக அப்படியே கிடுகளின் முடிக்காமல் கொஞ்சம் நிதானமாக நாம் படித்து புரிந்து கொள்வது நல்லது. வேகம் அவசியமானதல்ல, அதை விட முக்கியமானது வந்து அதை சரியாக புரிந்து கொள்வது தான் என்று நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து இதை ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து போக போகிறேன். நீங்களும் வந்து இதை கேட்ட பிறகு கொஞ்சம் படித்தாக்க உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அடுத்த இதுக்கு நீங்கள் ரெடியாகவும் இருக்கலாம். சரி, இந்த சகரியாவுக்கு வந்து இந்த புஸ்தகத்தை இப்படி பிரிக்கலாம். எப்படின்னா 8 தரிசனங்கள், 4 செய்திகள், 2 பாரங்கள். ஜக்கரியா யூசஸ் அ சீரீஸ் ஆஃப் 8 visions, 4 messages, and 2 burdens டு போர்ட்ரே காட்ஸ் ஃபியூச்சர் பிளான்ஸ் ஃபார் ஹிஸ் கவனட் பீப்புள். தன்னுடைய இஸ்ரேவேல், தன்னுடைய மக்கள், வாக்குத்த மக்களாகிய இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவன் அவருடைய எதிர்காலத்தை காட்ட 8 தரிசனங்கள், 4 செய்திகள், 2 பாரங்களின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய அவர்களுக்காக தான் வைத்திருக்கிற அவருடைய எதிர்காலத்துக்கான திட்டங்களை தேவன் இப்படியாக வெளிப்படுத்துகிறார். முதல் 8 அதிகாரங்களும் எது என்ன முக்கியமாக அதனுடைய செய்தி என்னன்னா, மீந்திருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்களை, மீதியாக இருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்களை ஆலயத்தை திரும்ப கட்டும்படியாக அவர்களை ஊக்குவிப்பது. தி ஃபர்ஸ்ட் 8 chapters were written to encourage the remnant while they were rebuilding the temple. The last 6 chapters were written after the completion of the temple to anticipate Israel's coming Messiah. கடைசி 6 அதிகாரங்கள் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு ஜனங்களுக்கு வந்து, ஜனங்கள் மேசியாவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு சொன்ன அதிகாரங்கள், அந்த கடைசி 6 அதிகாரங்கள். முதலாவது இந்த புஸ்தகம் எப்படி ஆரம்பிக்கிறது, 1 முதல் 6 வரையில் உள்ள சாப்டர்ஸை பார்க்கலாம். இதில் முதலாவது என்னென்னா, ஜனங்கள் வந்து உங்களுடைய பாவங்களை விட்டு திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், உங்களுக்கு முந்தினவர், உங்கள் முற்பிதாக்கள் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொன்ன காரியங்களை கேட்டுக்கொள்ளாமல் அவர்கள் விருத்தார்கள், அதை அப்படி நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிற 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது 1 அதிகாரம், 1 முதல் 6 வரையில் உள்ள வசனங்கள். சரி, 7 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு இரவில் சகரியாவுக்கு வந்த 8 தரிசனங்கள். In a few months later, we see that Zechariah has a series of 8 night visions, evidently in one troubled night. This is chapter 1, verse 7. That is supposed to be February 15th, 519 BC. கிமு 519 February 15th நாளில் இந்த தரிசனங்கள் அவருக்கு வந்ததாக கருதப்படுகிறது. முதல் எட்டு தரிசனங்கள் என்று சொன்னேன். அதாவது இந்த அவரோடு பேசுகிற அந்த ஏஞ்சல், அந்த தூதனானவர் இந்த காரியங்களை குறித்து, அவருக்கு தரிசனத்தை குறித்து அர்த்தங்களை சொல்லுகிறார். ஆனால் சில விஷயங்கள் சொல்லப்படவில்லை, அதாவது விரிவாக சொல்லப்படவில்லை. தி ஏஞ்சல் ஹூ ஸ்பீக்ஸ் வித் ஜெக்கரியா இன்டர்பிரட்ஸ் த விஷன்ஸ், பட் சம் ஆஃப் த சிம்பிள்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிளைன்ட். சரி, இந்த 8 தரிசனங்களில் முதல் 5 தரிசனங்கள் ஆறுதலுக்கானவை, அடுத்த 3 தரிசனங்கள் நியாய தீர்ப்புக்கானவைகள். தி ஃபர்ஸ்ட் 5 are visions ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் த லாஸ்ட் 3 are visions ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். சரி, முதல் 5 தரிசனங்கள் என்று நான் உங்களுக்கு பிரீஃபாக சொல்கிறேன், அப்புறம் நம்ம அதை இன்னும் விரிவாக அடுத்த இதில் பார்க்க போகிறோம். முதலாவது, மிருத செடிகளுக்கு உள்ளே இருந்த ஒரு குதிரை வீரர். இதனுடைய அர்த்தம் என்ன, அதாவது என்ன இதில் சொல்ல வருகிறார்னா, தேவன் சியோனை மீண்டுமாக, சியோனையும் தன் ஜனங்களையும் மீண்டும் கட்டுவார். ரெண்டாவது வந்து நான்கு கொம்புகள் மற்றும் தொழிலாளிகள், த ஃபோர் ஹார்ன்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்மென். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களை கர்த்தர் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துவார். இஸ் த மீனிங் ஆஃப் தட், தீஸ் விஷன்ஸ் இஸ் இஸ்ரேல்ஸ் ஆப்ரஸர்ஸ் வில் பி ஜட்ஜ். மூன்றாவது தரிசனம், த மேன் வித் த மெஷரிங் லைன், தூக்கு நூலை பிடித்திருந்த ஒரு மனுஷர், அதாவது எருசலேமின் மேல் தூக்கு நூலை பிடித்திருந்த ஒரு மனுஷர். அதன் அர்த்தம் என்ன, தேவன் எருசலேமை காப்பார், எருசலேமை மகிமைப்படுத்துவார். நான்காவது தரிசனம், யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனை தூய்மைப்படுத்தியது. நாம் அதை குறித்து விவரமாக படிக்கும்போது பார்க்க போகிறோம். அவர் அழுக்கு வஸ்திரங்களை தரித்திருப்பார், அதை தேவன் அவைகளை களைந்து சுத்தமான வஸ்திரங்களையும் தலைப்பாகையும் அவருக்கு வைக்க சொல்லுவார். இதுதான், இது ஒரு தரிசனம், நான்காவது தரிசனம். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இஸ்ரவேலை தேவன் தூய்மைப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். அண்ட் ஆல்சோ வந்து இஸ்ரவேல் வந்து கிளை என்னப்படுகிற என்னுடைய தாசன் என்று சொல்லுவார். நம்ம அதை அப்புறமா பார்ப்போம், எப்படி இஸ்ரவேலை அவர் மீண்டுமாக ஸ்தாபிப்பார் என்பதை குறித்து. ஐந்தாவது தரிசனம், விளக்கை குறித்து, அந்த பொன்னினால் ஆன விளக்கு தண்டை குறித்து, தி கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட். காட் ஸ்பிரிட் இஸ் எம்பவரிங் செருபாபேல் அண்ட் ஜாஷுவா. தேவனுடைய தூத பரிசுத்த ஆவியானவர் செருபாபேல் மற்றும் யோசுவாவை அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறதை குறித்து இது சொல்லுகிறது. ஏற்கனவே நான் முன்னே சொன்னேன், செருபாபேல், யோசுவா மற்றும் சகரியா இவர்கள் எல்லாம் சமா காலத்தில் சேர்ந்தவர்கள். முக்கியமாக இந்த புஸ்தகத்தின் நோக்கம் ஆலயத்தை கட்டுவது என்று சொன்னேன். ஆலயத்தை கட்டுவதில் பிரதான பங்கு வகித்தவர் செருபாபேல். ஆகையினால் அவர்களுக்கு தேவன் வல்லமை அதிகாரத்தை கொடுப்பதை குறிக்கிறதான இந்த பொன்னினாலான விளக்கு தண்டு. இதோட ஐந்து, இந்த ஐந்து தரிசனங்களும் ஆறுதலை தருகிற தரிசனங்கள். தீஸ் ஃபைவ் விஷன்ஸ் வர் விஷன்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அடுத்த மூன்று தரிசனங்கள் என்னவென்றால், இவைகள் நியாய தீர்ப்பை குறித்து. ஆறாவது தரிசனம், பறக்கிற ஒரு புஸ்தக சுருள், தி ஃப்ளையிங் ஸ்க்ரோல். திஸ் வாஸ் த சிக்ஸ்த் விஷன் அண்ட் த ஃபர்ஸ்ட் விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். திஸ் டாக்ஸ் அபவுட் திஸ் ஷோஸ் தட் இண்டிவிஜுவல் சின் வில் பி ஜட்ஜ். அதாவது தனிப்பட்டவர்களின் பாவங்களை தேவன் நியாயம் தீர்ப்பார், பாவங்களுக்கு நியாயம் தீர்ப்பார் என்று சொல்வதை குறிக்கிற ஒரு தரிசனம். அடுத்தது, ஒரு மரக்காலில் உட்கார்ந்திருந்த ஒரு ஸ்திரீ, த உமன் இன் த பாஸ்கெட். இது வந்து அந்த தேசத்தின் பாவத்தை தேவன் எடுத்து விடுவார் என்று சொல்லுகிறதுக்கு என்பதை குறிக்கிற ஒரு தரிசனம். கடைசியாக எட்டு தேர்கள், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வில் டிசெண்ட் ஆன் த நேஷன்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் டினோட்டட் பை த ஃபோர் சாரியட்ஸ். அதாவது இந்த நான்கு ரதங்கள், இந்த ரதங்கள் எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய நியாய தீர்ப்பு தேசங்களின் மேல் இறங்கும் என்பதை குறிக்கிறது. ஸோ இப்படியாக இந்த எட்டு தரிசனங்களை குறித்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இன்னும் அடுத்த இதில் வந்து, அடுத்த முறையில் நாம் இந்த எட்டு தரிசனங்களை இன்னும் விஸ்தாரமாக பார்ப்போம். அப்புறம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், எயிட் விஷன்ஸ், ஃபோர் மெசேஜஸ் அண்ட் டூ வாட்டர் சார் டூ பேர்டன்ஸ் சாரி எயிட் மெசே எயிட் விஷன்ஸ் ஃபோர் மெசேஜஸ் அண்ட் டூ பேர்டன்ஸ் என்று சொன்னேன். இப்போ நம்ம எட்டு விஷனை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்ததில் வந்து நான் அந்த நான்கு செய்திகள் மற்றும் இரண்டு வாரங்களை பார்ப்போம். இந்த எட்டு விஷன்ஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏற்கனவே சொன்னது போல் இதை நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா நிதானமாக படிப்போம். நீங்களும் இப்பொழுது ஒன்று முதல் எட்டு வரையில் உள்ள அதிகாரங்களை படித்து வச்சுனிங்கன்னா நம்ம அடுத்த தடவை பண்ணும்போது வசதியாக இருக்கும். தொடர்ந்து தேவன் ஆவியானவர் நம் இதை படிக்கும்போதும் இதை செய்யும்போதும் நமக்கு இந்த காரியங்களின் அர்த்தத்தை புரிய தருவார் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.